வணக்கம் டாக்டர் பத்மராஜ்.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் எஸ்பிஎஸ் நேயர்களே.
டாக்டர், இந்த நீரிழிவு நோய்க்கும் கண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொல்வார்கள் இல்லையா? குறிப்பாக இந்த நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு கண்களில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று முதலில் சொல்லுங்கள்.
இந்த நீரிழிவு நோய் ஒரு இருதயம், சிறுநீரகம் போன்ற இடங்களை பாதிக்கக்கூடும். மற்றது பார்வை இழப்பும் ஒரு முக்கியமான ஒரு எஃபெக்ட் இந்த நீரிழிவு நோயினால் வரக்கூடிய ஒரு கோளாறு. நீரிழிவு நோய் முக்கியமாக நம்மளது உடம்பில் இருக்கிற குருதி நாளங்களைத்தான் பாதிப்படைய செய்கின்றது. கண்ணினுள்ள விழித்திரையில் உள்ள குருதி நாளங்கள் அடைக்கப்படுவதால் அங்கு ஒரு குருதி நாளங்கள் வீக்கமடைந்து இரத்த கசிப்பு அல்லது அதிலிருந்து புரதச்சத்துகள் லீக் பண்ணுவதாலே விழித்திரையை முக்கியமாக பாதிப்படைய செய்கின்றது. இதனால் அவர்கள் பார்வை இழக்கக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு பார்வை இழக்கும் பொழுது பார்வை மங்களா வரலாம், அல்லது பார்வையில் பொட்டு பொட்டாக கருப்பு டாட்ஸ் மாதிரி தெரியலாம், அல்லாது கத்தம் கசிவதாலே பார்வை கம்ப்ளீட்டாக போகலாம். விழித்திரை பாதிப்படைவதை நாங்கள் டயபெட்டிக் ரெட்டினோபதி என்று கூறுவோம். டயபெட்டிக் ரெட்டினோபதியிலே பல விதமாக இருக்கின்றது. இது ஆரம்ப காலத்திலே இதை மெக்யூலா என்று சொல்லுவோம், அதாவது நமது விழித்திரையின் மையப்பகுதி. அதில் தான் நுண்ணியமாக நாங்கள் பார்க்கும் பொருட்களின் நுண்ணியமான விம்பங்கள் விழுகின்றது. முக்கியமாக வாசித்தல் மற்ற மத்திய பார்வை இவர்களுக்கு முக்கியமானவை. இது தாக்கமடையும் பொழுது மெக்யூலோபதி, டயபெட்டிக் மெக்யூலோபதி என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பார்வை குறையக்கூடும், அல்லது அந்த பகுதி இல்லாமல் மிச்ச பகுதிகளையும் உள்ள நேரம் விழித்திரையும் பாதிக்கக்கூடும். இதை சொல்லுவார்கள் நான் ப்ரொலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி என்று. இது ஆரம்ப காலத்தில் நடைபெறுவது. ஆனால் இதை உங்களுக்கு அறியாமலே இந்த விழித்திரை பாதிப்பு நடைபெற்று கொண்டு வரும். இதைவிட அவர்களுக்கு மற்ற நோய்களும் வரக்கூடும், குளோக்கோமா, மற்றது கேட்டராக்ட். இவைதான் முக்கியமாக கண்ணை பாதிக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயினால் பார்வை பாதிப்பு அடைவதற்கான முக்கிய காரணங்கள் ஆகும்.
சரி, கேட்டராக்ட் பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்து விட்டோம். இன்றைய தினம் இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றி பார்க்கலாம். இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்தவர்களுக்கு எப்படியான சிகிச்சைகள் இருக்கின்றன டாக்டர்?
நீங்கள் வரமுன் காப்பதுதான் முக்கியமான இதன் சிகிச்சை. ஆரம்பத்திலே இதை கண்டுபிடித்து உங்களது டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வைத்திருப்பதன் மூலமும், மற்றது உங்களை பிளட் ப்ரெஷர் இரத்த அழுத்தத்தை குறைவாக வைத்திருப்பதன் மூலமும், உடம்பில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைவாக வைத்திருப்பதன் மூலமும் நீங்கள் இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி ப்ரோக்ரஸ் ஆவதை குறைக்கலாம். அதாவது வரமுன் காப்பதுதான் முக்கியமான. நிறுத்த நாளங்கள் வடித்து ப்ளீட் பண்ண துவங்கும் பொழுது நீங்கள் என்ன கட்டுப்படுத்தினாலும் இது இதனால் பாதிப்பு அடைந்த இரத்த நாளங்களை ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். ஆனாலும் அதற்கு நாங்கள் இப்பொழுது சில சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. லேசர் தெரப்பி என்று சொல்வார். லேசர் மூலம் இந்த இரத்த நாளங்களுக்கு நாங்கள் அந்த லீக் பண்ணுவதை பிளாக் பண்ணலாம். இல்லாட்டி இப்பொழுது புதிதாக கண்ணுக்குள்ளே ஒரு மருந்தொன்றை, சொட்டு மருந்தொன்றை இன்ஜெக்ட் பண்ணி அந்த லீக் பண்ணுற பிளட் வெசல்ஸில் இருக்கிற அந்த லீக்கேஜை குறைப்பதற்கும் வழிவகைகள் இருக்கின்றது. ஆனால் டேமேஜ் ஆக துவங்கின உடனே அது வேர்ஸ் ஆகி கொண்டே தான் போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. எனவே நீங்கள் வர முதலே இதை கட்டுப்படுத்துவதுதான் முக்கியமான செயல். மற்ற இன்னொரு முக்கியமான எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்து ஸ்மோக்கிங், புகை பிடித்தலும் டயபெட்டிக் ரெட்டினோபத்தை கூட்டுவதற்கான ஒரு முக்கியமான காரணம். அதைவிட வெயிட் கூறுதல், அதாவது உடம்பின் மத்திய பகுதியை தொந்தி என்று சொல்லுவார்கள், வயிற்று பகுதியில் ஃபேட் இருக்கும் பொழுது அப்படியான இருப்பவர்களுக்கும் இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வருவதற்கான கூடிய காரணம் இருக்கின்றது. மற்றது சிறுநீரக கோளாறு. சிறுநீரகம் இந்த டயபெட்டிஸாலே பாதிக்கப்பட்டு உங்களது சிறுநீரில் புரோட்டீன் அதுகள் இருந்தாலும் உங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி வருவதற்கு கூட சான்ஸ் இருக்கின்றது. அதோடு அனீமியா, குருதிச்சோகை நோய் இருப்பவர்களுக்கும் இது டயபெட்டிக் ரெட்டினோபதி கூடுதலாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. மற்றது பிரெக்னன்சி அந்த நேரத்திலையும் இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கிறார்கள் தமது கண்களை அடிக்கடி பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த பிரெக்னன்சியும் ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வயசாகிறதுக்கு. இவைதான் முக்கியமான காரணங்கள். ஆகவே இந்த காரணங்களை நீங்கள் கட்டுப்படுத்துவதன் மூலம் டயபெட்டிக் ரெட்டினோபதி வருவதை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணலாம்.
நீங்கள் லேசர் சிகிச்சை பற்றி சொன்னீர்கள் டாக்டர். லேசர் சிகிச்சை பற்றி பல கருத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக லேசர் சிகிச்சை ஆபத்தானது என்று சொல்வார்கள், அதில் தவறு இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். அடுத்ததாக டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு லேசர் சிகிச்சை மேற்கொண்டும் பார்வை திரும்பவில்லை என்றெல்லாம் சொல்வார்கள். இதற்கு நீங்கள் தரும் விளக்கம் என்ன டாக்டர்?
லேசர் சிகிச்சை சவுந்த முறையில் கொடுப்பதன் மூலம் ஆபத்தொன்றும் இல்லை. அப்நார்மலாக வர இந்த இரத்த குழாய்களை நீங்கள் லேசர் சிகிச்சை மூலம் பேர்ன் பண்றீங்க, அதாவது அவற்றை பேர்ன் பண்ண, அந்த பேர்ன் பண்ணும் பொழுது தழும்புகள் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதால இழந்த பார்வை சில நேரம் உங்களுக்கு பெற முடியாது, இந்த தழும்புகளும் உங்களை பார்வையை குறைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் ஓவரால் இது வந்து வேர்ஸ் ஆகாமல், இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வேர்ஸ் ஆகாமல் இருக்கத்தான் இந்த லேசர் சிகிச்சை உதவி செய்வதை ஒழிய இழந்த பார்வையை பெற முடியாது. மது மக்கள் எல்லாரும் இந்த லேசர் சிகிச்சையின் போது அவர்கள் நிற்கிறார்கள், ஷார்ட் சைட்டட்னஸ் லாங் சைட்டட்னஸ் அது கொடுக்குற மாதிரி கொடுத்தால் பார்வை இம்ப்ரூவ் பண்ணுமெண்ட். ஆனால் டயபெட்டிக்கு கொடுக்குற லேசர் வந்து வித்தியாசமான லேசர், அது விழித்திரையில கொடுக்குற லேசர், அதான் முக்கியமான வித்தியாசம். அதால ஒரு தப்பு அபிப்பிராயம் நமது மக்களிடையே இருக்கின்றது, லேசர் செய்தும் பார்வை கூடவில்லை என்று. ஆனால் பார்வை இம்ப்ரூவ் பண்றதில் முக்கியமான காரணம் இது, பார்வை குறைவை மேலும் அது குறைவதை தடுப்பதற்குத்தான் இது லேசர் சிகிச்சை செய்கிறார்கள். அதால சில பேர் லேசர் சிகிச்சை செய்து அவர்களுக்கு பார்வை வரவில்லை என்று திரும்பி அவர்கள் அந்த டாக்டரிடம் சென்று அந்த லேசர் சிகிச்சை கொடுப்பதை விரும்புவதில்லை, அவர்கள் நிற்கிறார்கள் அது ஒரு ஃபெயிலியர் என்று. ஆனால் அது அப்படி இல்லை, ஏனென்றால் லேசர் சிகிச்சை மூலம் இழந்த பார்வையை பெற முடியாது, இந்த லேசர் சிகிச்சை மூலம் இந்த பார்வை மேலும் குறையாமல் இருக்கிறதுக்குத்தான் இந்த லேசர் சிகிச்சை செய்கிறார்கள். முக்கியமாக இதுக்கு உங்களை டயபிட்டிஸை கட்டுப்படுத்துவதுதான் முக்கியமான ஒரு காப்புறுதி என்று சொல்லுவேன்.
இறுதியாக, நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கின்றதா என்பதற்கு என்னென்ன பரிசோதனைகளை எப்போது, அதாவது எந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள்.
ரெண்டு விதமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கின்றன. ஒன்று வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் என்று சொல்லுவார்கள், அது அவர் இள வயதிலேயே வருகின்ற ஒரு சர்க்கரை நோய், அவர்களுக்கு இன்சுலின் கொடுப்பார்கள். மற்றது முதியவர்களுக்கு வர சர்க்கரை நோய் வந்து நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் ரெட்டினோபதி. அதுகள் இப்போ இந்த இளம் வயதில் வராக்கள் கொஞ்சம் நாள் செல்லும், அவர்களுக்கு கண்ணை பாதிப்படைய ஒரு 10 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் அவர்கள் செக் பண்ணுவணும் தமது ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை சென்று. ஆனால் வயது வந்தவர்களுக்கு வர டயபெட்டிக் வியாதி வந்து அவர்களுக்கு கரகாணமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் அதை டயக்னோஸ் பண்ணப்பட்டிருப்பார்கள். இந்த சில பேருக்கு அதை டயபெட்டிஸ் ஏர்லி ஸ்டேஜஸில் அதை ட்ரீட் பண்ண மாட்டார்கள், அவர்கள் டயட் மூலம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார்கள். எனவே அவர்கள் உடனடியாகவே, அவர்கள் எப்பொழுது அந்த டயக்னோஸ் பண்ணுறார்களோ உடனடியாகவே அவர்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை சென்று அவர்களது கண்ணை பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இல்லை என்றால் ஒவ்வொரு 1.5 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் அவர்கள் சென்று இந்த கண்ணை பரிசோதனை செய்ய வேண்டும். எல்லாத்தையும் அவர்களுக்கு கண்ணில் ஏதும் பார்வை குறைவு அல்லது பொட்டா ஏதும் கருப்பு டாட்ஸுகள் தெரிந்தால் அல்லது நோய் எதுவும் வந்தாலும் அவர்கள் சென்று தமது கண்ணை பரிசோதனை செய்வது முக்கியமாகும். ஆனால் டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்தது என்றால் அதுக்கு பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட 3-6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்ணை பரிசோதனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு எப்பொழுது அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது கண்ணுக்குள்ள சொட்டு மருந்து இன்ஜெக்ஷன் எப்பொழுது தேவை என்பதை ரெகுலராக டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் இதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அதை விட இப்போ பல முக்கியமான பரிசோதனை கருவிகள் இருக்கின்றது, அதாவது ஓசிடி ஸ்கேன் என்று சொல்லுவோம். இந்த இது வந்து ஒரு விழித்திரையை ஸ்கேன் பண்ணி பார்த்து எங்கெங்கே உங்களுக்கு அந்த குருதி நாளங்கள் லீக் பண்ணதோ என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். மற்றது ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராம் என்று சொல்லுவோம், அதாவது ஒரு டை ஒன்றை கையிலே இன்ஜெக்ட் பண்ணி இரத்த குழாய்களை படம் எடுத்து ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராம் மூலம் அது அந்த இரத்த குழாய்களிலே எங்கெங்கே பிளட் லீக் பண்ணுது என்பதை கண்டறிந்து அந்த இடங்களுக்கு லேசர் சிகிச்சை அளிக்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கும் உதவி செய்கின்றது. எனவே டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்தவுடன் 3-6 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது அவர்கள் கண் பரிசோதனை செய்ய வேண்டிய நிலைமை வரலாம்.
மிக்க நன்றி டாக்டர் பத்மராஜ், டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றின தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி எஸ்பிஎஸ் நேயர்களே, நன்றி எனக்கு.